அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் டில்லியில் நடைபெற்ற முதல் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய துணை ஜனாதிபதி கலந்து கொள்ளாதது குறித்து பாஜக தலைவர் ராம் மாதவ் செய்திருக்க விமர்சனம் தொடர்பான சர்ச்சை குறித்த செய்திகள், இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் குடிநீர் தேவைக்காக முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த இரணைமடு குடிநீர் விநியோக திட்டம் 2 நிறைவேற்றப்படும் என அமைச்சர் ராவ் ஹக்கீம் செய்திருக்கும் அறிவிப்புக்கு விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்,
எங்களுக்கு இந்த அமைச்சருடைய இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் அளிக்கின்றது.
மலேசியாவில் திருநங்கைகளுக்கு எதிரான சட்டங்கள் திரும்பப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் அமைப்புகள் விடுத்திருக்கும் கோரிக்கைகள் குறித்த ஒரு ஆய்வு,
மலேசியா வந்து 2020 ஒரு டெவலப் ஸ்டேட்ல வர நோக்கத்துல இருக்கு, இந்த மாதிரி லா இருக்கிறது இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டு இது அனுமதி கொடுத்துக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்துட்டு செய்யறது வந்து ஒரு பெரிய வெக்கமான விஷயம் இந்த நாட்டுக்கு.
தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருப்பது குறித்த செய்திகள், விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் இளையதம்பி தானந்தா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கிரேக்கம் இறுதியாக முன்வைத்திருக்கும் கருத்திட்டமானது அது பெற்றுக்கொள்ள விரும்பும் நிதி ஈட்ட ஒப்பந்தத்திற்கான மிகச்சிறந்த முன்னோடி என ஐரோப்பிய குழுவின் தலைமை தெரிவித்துள்ளது.
New proposals from the Greek government came in this morning, which we welcomed today.
தலைவர் ஜெரோன் வெளியிட்டிருக்கும் கருத்து குறித்து விவரித்த பிபிசியின் பொருளாதார செய்தியாளர், கிரேக்கத்தில் தீவிர இடதுசாரிகள் ஆட்சி அமைத்ததை அடுத்து வெளிவந்திருக்கும் மிகச் சாதகமான செய்தி இது என்று கூறியிருக்கிறார். அதேவேளை கடன் வழங்கியோர் இதுகுறித்து மேலதிக வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஜெரோன் தனது செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று கூடவிருக்கும் ஐரோப்பிய சம்மேளனத்தின் கூட்டத்தில் இறுதி தீர்மானங்கள் எட்டப்பட மாட்டாது என ஜெர்மனி தெரிவித்துள்ளது. வார இறுதியில் இடம்பெறும் கூட்டத்தொடரிலேயே இறுதி தீர்மானங்கள் எட்டப்படும் என அறிக்கைகள் கூறுகின்றன.
காசாவில் 2014 இடம்பெற்ற மோதல்களின் போது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் ஆகிய இரு தரப்புமே போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என ஐநா விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
The most that we can hope for out of this long and arduous process of inquiry.
இரு தரப்பும் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தை மிக கடுமையாக மீறியிருந்தது தொடர்பில் தாம் கணிசமான தகவல்களை திரட்டியதாக ஐநாவின் அந்த குழு தெரிவித்துள்ளது. அந்த மோதல்கள் நடைபெற்ற சமயத்தில் காசாவில் ஏற்பட்ட பேரழிவு மற்றும் மனித அவலங்கள் ஆகியவை முன்னப்போதும் இருந்திராத வகையில் இடம்பெற்றுள்ளதுடன் அது அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகள் வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐநாவின் அந்த ஆணையத்தின் தலைவர் தெரிவித்தார். ஐநா விசாரணையாளர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையானது இஸ்ரேலின் தீவிர ஒழுக்கத்திற்கும் தீவிரவாதிகளின் நடவடிக்கை ஆகியவற்றிற்கும் இடையேயான வித்தியாசத்தை அங்கீகரிக்க தவறியுள்ளது என்றும் இஸ்ரேலிய அரசு தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தான் பாராளுமன்றத்தின் மீது தலிபான்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் முறியடிக்கப்பட்டு விட்டதாக காபூல் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல்களை மேற்கொண்ட 7 ஆயுததாரிகளும் கொல்லப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த தாக்குதலின் போது 2 சிவிலியன்கள் இறந்துள்ளனர். அதில் ஒருவர் பெண் என்றும் மற்றவர் 10 நிரம்பிய சிறுவன் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் பிரதான மண்டபத்தை ஆயுததாரிகளால் எட்ட முடியவில்லை. இந்த தாக்குதலில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 40 பேர் காயமுற்றுள்ளனர். பாராளுமன்ற வாயிலில் கார் குண்டொன்றை வெடிக்க வைத்து ஆயுததாரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் 1 அதிகமாக நீடித்தன. புதிய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவரை நியமிக்கும் முயற்சியில் பாராளுமன்றம் ஈடுபட்டதை அடுத்தே தாம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக தலிபான் தெரிவித்திருக்கிறது.
கானாவின் தலைநகர் அக்ராவில் உள்ள பெரிய குடிசை பகுதியொன்றை இடித்து தள்ளும் செயற்பாட்டிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் மீது போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசி தாக்கியுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை எரித்து கற்களை வீசி மற்றும் வீதிகளை மறைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டிலேயே மிகவும் பழமையான அந்த குடிசை பகுதியான சொடோம் மற்றும் ஹமராஜ் என்று அறியப்படும் அந்த பகுதியில் 50,000 அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர்.
ஜெர்மனியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நன்கு அறியப்பட்ட அல் ஜசீரா ஊடகவியலாளர் ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அகமத் மன்சூர் என்ற இந்த ஊடகவியலாளர் பெர்லின் விமான நிலையத்தில் வைத்து சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். இவரை சரணடைய வைக்குமாறு எகிப்து கேட்டுக்கொண்டதற்கு அமையவே இவர் கைதானார். 2011 ஆண்டு இடம்பெற்ற ஹொஸ்னி முபாரக்கை பதவி இறக்கும் ஆர்ப்பாட்டத்தில் சட்டத்தரணி ஒருவரை இந்த ஊடகவியலாளர் சித்திரவதைக்கு உட்படுத்தினார் என்று இவர் மீது எகிப்து குற்றம் சுமத்தியிருக்கிறது. இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு என்று அல் ஜசீரா அதனை மறுத்திருக்கிறது. அல் ஜசீராவின் மிக முக்கிய தொகுப்பாளர்களில் அகமது மன்சூர் முக்கியமானவர். அல் ஜசீரா முஸ்லீம் சகோதரத்துவத்திற்கு ஆதரவாக செயற்படுவதாக எகிப்திய அரசு குற்றம் சுமத்தியிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். டில்லியில் நடைபெற்ற முதல் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய துணை ஜனாதிபதி கலந்து கொள்ளாதது குறித்து பாஜக தலைவர் ராம் மாதவ் செய்திருக்கும் விமர்சனம் பெரும் அரசியல் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
டெல்லியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முதல் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து அது தொடர்பிலான அரசியல் சர்ச்சைகள் அதிகரித்து வருகின்றன. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மத பிரிவினைவாத அரசியலை முன்னெடுப்பதாக முக்கிய எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற முதல் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அமித் அன்சாரி ஏன் பங்கேற்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராம் மாதவ் எழுப்பிய கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. தமது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளமான ட்விட்டரில் அவர் வெளியிட்டிருந்த தனது கேள்வியை அவர் தற்போது திரும்ப பெற்றுள்ளார். ஆனாலும் அது ஏற்படுத்திய சர்ச்சை நீடிக்கிறது. அதிலும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினால் மட்டுமே அமித் அன்சாரி மீது ராம் மாதவ் இத்தகைய தாக்குதலை மேற்கொண்டதாக காங்கிரஸ் கட்சி குறை கூறியுள்ளது. மேலும் இதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி ராம் மாதவ் இதற்கு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய ராம் மாதவோ அமித் அன்சாரிக்கு உடல்நலக் குறைவு காரணமாக தான் பங்கேற்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அதன் பின்னர் தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்தார். முதல் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கோடிக்கணக்கான மக்களின் நினைவுகளில் இந்த நிகழ்வு நீங்காத இடம் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் இது தொடர்பான சர்ச்சை மற்றும் விவாதங்கள் தொடர்வதை நான் விரும்பவில்லை. அதே சமயம் நான் ட்விட்டரில் வெளியிட்ட ட்வீட்டை பொறுத்தவரையில் அதை நான் திரும்ப பெற்றுக் கொண்டேன். அத்தோடு அது முடிந்துவிட்டது. அவர் உடல்நலம் சரியில்லாமல் உள்ளார் என்று தெரிந்து கொண்டேன். அது பரவாயில்லை என்றார் ராம் மாதவ். அதே சமயம் அமித் அன்சாரியின் உடல்நிலை நலமாகவே இருப்பதாகவும் டெல்லியின் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி அமித் அன்சாரிக்கு அதிகாரப்பூர்வமான முறையான அழைப்பு அனுப்பப்படாததால் அவர் அவற்றில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அமித் அன்சாரியின் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் தலைமையில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை விட முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்க முடியாது என்று மத்திய அரசு இன்று திங்களன்று விளக்கம் அளித்துள்ளது. இதன் காரணமாகவே துணை குடியரசுத் தலைவர் அமித் அன்சாரிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விளக்கங்களால் ராம் மாதவுக்கு எதிராக ஒழிக்க துவங்கியுள்ள எதிர்க்கட்சியினரின் கருத்துக்கள் வலுப்பெற துவங்கியுள்ளது. அதேபோல் இந்திய குடியரசுத் தலைவரும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. எனினும் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அமித் அன்சாரி முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தால் மட்டுமே இப்படியான தனிப்பட்ட தாக்குதலை ராம் மாதவ் நடத்தியுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது.
ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தல் மக்கள் மீது தேவையில்லாமல் திணிக்கப்பட்ட இடைத்தேர்தல் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று ஈடுபட்டுள்ள ஜெயலலிதா தனது தேர்தல் பிரச்சார உரையில் இவ்வாறு தெரிவித்தார். ஆர்கே நகர் என்று அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே இருக்கும் நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, 800 நெடுஞ்சாலை ஆகிய 2 இடங்களில் அவர் இன்று பிரச்சாரம் செய்தார். ஜ ஜெயலலிதா தனது பேச்சின் துவக்கத்திலேயே இந்த இடைத்தேர்தல் மக்கள் விரும்பாமலேயே அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த தேர்தலை திமுக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துவிட்ட நிலையில் ஜெயலலிதா எதிர்க்கட்சிகளை குறித்து பெரிதாக தனது உரையில் ஏதும் குறிப்பிடவில்லை. அதிமுக அரசின் சாதனைகளையே விரிவாக பட்டியலிட்டார். திருவொற்றியூரில் பேசி முடித்த ஜெயலலிதா அதற்கு பிறகு எண்ணூர் நெடுஞ்சாலையில் இதேபோல வாக்கு சேகரித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சி மகேந்திரன் போட்டியிடுகிறார். டிராபிக் ராமசாமி என்ற சமூக ஆர்வலரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சொத்துக்குவிப்பு வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தால் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மேல்முறையீட்டில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்ததை அடுத்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராவதற்கு ஏற்ற வகையில் ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
செய்தியை தந்தவர் முரளிதரன். மூன்று இந்தியாவில் சமீப நாட்களில் மூன்று வெவ்வேறு பத்திரிகையாளர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கும் பிரச்சினை இந்திய உச்சநீதிமன்றத்தை எட்டியிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
இந்தியாவில் பத்திரிகையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று திங்களன்று நோட்டீஸ் வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ராமூர்த்தி வர்மா என்பவரின் தூண்டுதலால் தான் பத்திரிகையாளர் ஜெகேந்திர சிங் கொல்லப்பட்டார் என்கிற குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் மனு மீதான விசாரணையில்தான் இந்த நோட்டீஸ் இன்று வழங்கப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் ஒய் இக்பால் மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக இந்த பொதுநல மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில அமைச்சர் தொடர்புடைய வழக்கு விசாரணையை மாநில காவல்துறை மேற்கொள்வது ஏற்புக்குடையது இல்லை என்று மனுதாரர் சார்பில் வாதாடப்பட்டது. டெல்லியைச் சேர்ந்த மற்றொரு பத்திரிகையாளரான சதீஷ் ஜெயின் என்பவர் தாக்கல் செய்திருந்த இது தொடர்பிலான மனுவில் நாட்டில் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்புக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மிகப்பெரிய நகர்ப்புறங்களை விட சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் செய்திகளை சேகரிக்கும் பத்திரிகையாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகளுக்கு விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் வழங்கியது போல இந்திய ஊடகங்களை மேற்பார்வை செய்யும் அதி உயர் அமைப்பான பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் இது குறித்து தமது பதிலை 2 வார காலத்திற்குள் அளிக்கும்படி கோரி நோட்டீஸ் வழங்கியுள்ளது. தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்திலும் கூட 40 வயது மதிப்புமிக்க சந்தீப் கோத்தாரி என்கிற பத்திரிகையாளர் கடந்த வெள்ளிக்கிழமை கடத்தப்பட்டு எரித்து கொல்லப்பட்டுள்ளதாக இன்று வெளியாகியுள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத சுரங்க தொழிலில் ஈடுபட்டவர்கள் மீது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் என்றும் அதை திரும்ப பெற அவர் மறுத்த காரணத்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நாட்டில் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வந்த பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தற்போது வெகுவாக அதிகரிக்க துவங்கியுள்ளதாகவும் இது பார்க்கப்படுகிறது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் குடிநீர் தேவைக்காக முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த இரணை மடு குடிநீர் விநியோக திட்டம் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் ராவ் ஹக்கீம் செய்திருக்கும் அறிவிப்புக்கு அங்குள்ள விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக முன்வைக்கப்பட்டிருந்த இரணமடு குடிநீர் விநியோக திட்டத்தை 2 ஆண்டுகளில் பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இப்போது இறுக்கமாக உத்தரவிட்டிருப்பதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நவீன வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடம் கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார்.
இரணைமடு பாவியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு நீர் விநியோகம் செய்கிற பாரிய நீர்வழங்கல் திட்டம் ஒன்றை நாங்கள் செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த காரியாலயம் வந்து 80,000 ஏக்கர் ஃபீட் கொள்ளளவு உள்ள ஒரு வாவியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இப்ப விவசாயிகள் தங்களுடைய விவசாய தேவைகளுக்கு நீர் குறைந்து போய்விடலாம் என்ற அச்சத்தினால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் குழப்பங்கள் ஏற்பட்டு அதை இன்னும் ஒரு 40,000 ஏக்கர் ஃபீட்டால் கூட்டுவதற்கு அவருடைய கொள்ளளவை கூட்டுவதற்கு ஆன ஒரு முயற்சியை செய்து இதற்கான தீர்வு காணலாம் என்று சொல்லப்பட்டாலும் பிரச்சினை தீரவில்லை. இருந்தாலும் இப்பொழுதும் நீர்ப்பாசன திணைக்களம் அந்த கொள்ளளவை கூட்டுகிற வேலையை ஆரம்பித்திருக்கிறார்
என்றார் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள். இந்த திட்டத்திற்கு வடமாகாண முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
ஆனால் இடையில அதற்காக நாங்களே தாமதப்படுத்த முடியாது. 2 வருஷத்துக்குள் இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி பிரதம மந்திரி விருக்கமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்ப ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இன்னும் ஒரு $100 மில்லியன் கூடுதலாக கேட்பது என்ற தீர்மானத்துக்கு வர வேண்டியது. ஏனென்றால் கடல் உவர் நீரை சுத்திகரித்து வழங்குகிற செயல் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதுதான் இருக்கிற ஒரே ஒரு மாற்று வழி. அது இந்த நாட்டிலே முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் தான் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே அடுத்த மாதம் எங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைச்சர் சபை இது சம்பந்தமான நவீன உபாயங்கள் உத்திகளை பற்றிய விளக்கம் அது சம்பந்தமான துறை சார்ந்த நிபுணர்களுடனான ஒரு கலந்துரையாடல் செய்வதற்கு ஏற்ப ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களை கொஞ்சம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வழமையாக உவர் நீரை சுத்திகரித்து கொடுப்பதென்றால் கொஞ்சம் செலவு கூடுதலாக போகும். ஆனால் என்ன செலவானாலும் பரவாயில்லை. யார் குடாநாட்டு மக்கள் என்னை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் என்ற நன்றி உணர்வோடு ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமா மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறார் இந்த நன்றியையும் நான் சொல்லுகிறேன்
என்றார் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள். அமைச்சருடைய இந்த கூற்று குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என இரணைமடு விவசாயிகள் சங்க சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எங்களுக்கு இந்த அமைச்சருடைய இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியையும் கவலையும் அளிக்கின்றது. இந்த விடயத்தில் உள்ள ரொம்ப பாதிக்கின்ற பல்வேறுபட்ட குறைபாடுகளை எங்களுடைய வடமாகாண அரசுக்கும் அதனுடைய முதலமைச்சர் விவசாய அமைச்சர்களுக்கும் நாங்கள் தெளிவாக எடுத்திருக்கின்ற பிரகாரம் அவர்கள் ஒரு நிபுணர் குழு ஒன்று அமைத்து இதுல உண்மையிலேயே அவர்களின் ஆய்வின் பிரகாரம் இந்த விவசாய சமூகம் பாதிக்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இதன் பிரகாரம் இந்த திட்டத்தை மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளை வடமாகாண அரசு மேற்கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் மத்திய அரசுகளுடன் பேசி இந்த திட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டதாக எங்களுக்கு அண்மையிலே அறிவிக்கப்பட்டு குளத்தினுடைய வேலையை எங்களுடைய விவசாய சமூகத்துக்காக மட்டும் அபிவிருத்தி செய்வதென்கின்ற ஒரு திட்டத்தையும் மற்றது கடல் நீரை சுத்திகரிக்கின்ற ஒரு திட்டத்தையும் யாழ்ப்பாணத்துக்கான சுகாதார கழிவகத்தல் திட்டங்களையும் வந்து மூன்றாக பிரித்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துற வகையில எங்களுடைய குளத்தை அபிவிருத்தி செய்வதற்கான 7 மாதம் அளவில் வேலைகளை ஆரம்பிப்பதற்கான கருத்தரங்குகளை எங்களுக்கு நடத்தியிருந்தார்கள். மிக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கான நீர் விநியோக திட்டத்தை மேற்கொண்டால் தான் இந்த குளத்தை அபிவிருத்தி செய்வோம் என்கின்ற நிபந்தனையை விடுத்து அமைச்சருடைய இந்த செய்தியை வடமாகாண அரசு மிக விரைவாக கவனம் செலுத்தி இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி பொருத்தமான நடவடிக்கையை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்
என்றார் முத்து சிவமோகன் அவர்கள். இதேவேளை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு உதவிய சிறுபான்மை கட்சிகளை பாதிக்கும் வகையில் கொண்டு வரப்பட உள்ள தேர்தல் சீர்திருத்தத்தை எதிர்த்து போராடப் போவதாகவும் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார்.
நாங்கள் சமர்ப்பித்த ஆலோசனைகளை அப்படியே புறந்தல் வெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள இருக்கிற உள்முரண்பாடுகளுக்கு தீர்வாக இந்த புதிய தேர்தல் திட்டத்தை அறிமுகப்படுத்த பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தில் நாங்கள் மிக கர்ணகடூரமாக இப்பொழுது ஜனாதிபதி அவர்களோடு முரண்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அநியாயம் நடக்காமல் நாங்களே கொண்டு வந்த அரசாங்கம் எங்களை காலை வாரி விடாமல் பாதுகாக்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் உறுதியாக நின்று வெற்றி அடைவோம் என்பதை மிக தெளிவாக நான் உங்கள் மத்தியிலே கூறி அமைகிறேன். நன்றி
என்றார் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இலங்கை நேயர்கள், இந்த இரணைமடு குடிநீர் திட்டம் குறித்து உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். யாழ்ப்பாண தண்ணீர் தேவைக்காக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அங்கிருக்கும் விவசாயிகள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்கிற கடுமையான கவலைகளும் இருக்கின்றன, விமர்சனங்களும் இருக்கின்றன. எனவே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள், யோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. எழுதுங்கள் நேயர்களே. அடுத்து மலேசிய செய்தி ஒன்று. மலேசியாவில் பெண்கள் உடையை ஆண்கள் அணியக்கூடாது என்று தடை விதிக்கும் சட்டங்களுக்கு மனித உரிமைகள் அமைப்புகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. அந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கோரியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சட்டத்தின் பின்புலம் மற்றும் தாக்கம் குறித்து மலேசிய எதிர்க்கட்சிகளில் ஒன்றான ஜனநாயக செயல் கட்சியின் துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசேகரனிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
1980 புது புது லோலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நாட்டுல. முக்கியமா சரியா லோல வந்து இந்த மாதிரி கிராப் டிரெஸ்ஸிங், அதாவது ஆம்பளைங்க வந்து பெண் மாதிரி டிரெஸ் பண்றது, பெண்ணுங்க வந்து ஆம்பளை மாதிரி டிரெஸ் பண்றது, இது வந்து வந்ததோட இவங்க நடுவில் எடுத்து அவங்க நிப்பாட்ட பாக்குறாங்க. சோ இது என்ன ஆயிருக்குன்னா, இட்ஸ் ஒரு 6 வந்து நெக்ரிசிங்கிற ஒரு ஸ்டேட்ல வந்து 2 சார்ஜ் பண்ணி, அப்ப இந்த லா வந்து நாயல்ல சிவில் லா பிரகாரம் நாயல் சரியா லா இருக்கு இந்த நாட்டுல, இந்த லா வந்து நாயல்ல இந்த கட்டுப்பாடு வந்து கரெக்டா இல்ல, இது ரத்து பண்ணணும்னு எடுத்துட்டு போன போது ஹைகோர்ட்ல வந்து ஒத்துக்கிட்டாங்க, இது ரத்து பண்ணணும், இந்த லா வந்து நியாயமா இல்ல அப்படின்னு. அப்புறம் அவங்க எப்பீல் பண்ணாங்க, தோத்தவங்க அரசாங்கம் தோத்தவங்க வந்து எப்பீல் பண்ணி கோர்ட் எப்பீல் மொதல் ஒரு 3 வந்து முடிவு பண்ணாங்க, இந்த மாதிரி இது நியாயம் தான், இந்த இது ரத்து பண்ண இந்த லா முடியாதுன்னு. இப்ப அரசாங்கம் திருப்பி அப்பீல் பண்ணது பெடரல் கோர்ட்டுக்கு, அது காத்துட்டு இருக்காங்க. அது உள்ள அதே மாதிரி லா வந்து இங்க மித்த 13 மாநிலங்கள்ல வந்து அந்த மாதிரி லா இருக்கு. அதான் கிளாந்தான்ல வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது வந்து கிளாந்தான்ல வந்து ஏற்கனவே 95% முஸ்லீம் இருக்கிறது வந்து சரியா கோர்ட்ல வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க, சார்ஜ் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டு ஃபைன் எல்லாம் கட்டி இருக்காங்க.
ஒரு தனி மனிதர் எப்படி உடை உடுத்தணும் அப்படிங்கறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தானே, இதுல சட்டத்தை கொண்டு வந்து புகுத்த முடியுமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுது இல்லையா?
இந்த சட்டம் வந்து முட்டாள சட்டம், ஒரு நாயல்லாத சட்டம், ஒரு நாட்டோட ப்ரோக்ரஸிவ் அட்டிடியூட்டே இல்லாத நான் சொல்லுவேன். மோரல் போலீசிங் இவங்க எடுத்துட்டு வர பாக்குறாங்க. மொராலிட்டி இஸ் சம்திங் வெரி சப்ஜெக்டிவ், அது அவங்கவுங்களோட தெரியும். நான் எப்படி ட்ரெஸ் பண்ண போறேன், நான் எனக்கு பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஆம்பளை மாதிரி என்னோட பிரச்சனை. இது வந்து ஒரு கவர்மெண்டோட சூப்பர்விஷன் இருக்கே கூடாது. மலேசியா வந்து 2020 வந்து ஒரு டெவலப் ஸ்டேட்ல வர நோக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி லா இருக்கிறது இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டு இது அனுமதி கொடுத்துக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்துட்டு செய்யறது வந்து ஒரு பெரிய வெக்கமான விஷயம் இந்த நாட்டுக்கு.
இப்ப இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல அவர்கள் வசிக்கின்ற அந்த மாகாணம் பெரும்பான்மையாக முஸ்லிம் மக்களை கொண்டதுனால ஷரியா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, இது ஒரு புறம். மலேசியாவில பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படியான பிரச்சனை என்றால் அங்கு இன்னும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த அச்சமும் கவலையும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கா?
ஓ, எங்களுக்காக தான் கவலையா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து இஸ்லாம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டதுனாலும் நாளைக்கு இந்த சட்டம் இந்த மாதிரி என்போர்ஸ்மெண்ட் வந்து எந்த ஒரு நாள் எடுக்கிற வாய்ப்பு கொடுக்குறது. ஏன்னா இங்க வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றவங்க வந்து முஸ்லீமாலும் முஸ்லீம் அல்லாதனாலும் ஒன்னா சேர்ந்து போவாங்க, அப்ப 2 பிடிச்சி உள்ளுக்கு போட்டுருவாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் வருது. ஆனா இது வந்து நாயல்லாத ஒரு சட்டம் வச்சுங்களா, இது வந்து நடக்கிறது வந்து இப்பய நிப்பாட்டி இங்க பிரதமர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, வெளிநாட்டுக்கு எல்லாம் போகும்போது ஒரு மாடரேட் நேஷன். இது வந்து இப்ப இருக்கிற இந்த சட்டம் வந்து மோடரேட்டோட சிச்சுவேஷன் இல்ல, இது எக்ஸ்ட்ரீம். இது வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் நாட்டுலதான் இருக்கணும். மலேசியா மாதிரி புரோகிரசிவ் நாட்டுல ஒரு காலம் ஒத்துக்க முடியாது, ஒரு காலம் இது வந்து இருக்கக்கூடாது.
சரி, இப்படியான சட்டம் ஒரு காலம் இருக்க முடியாது அப்படின்னா உங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க?
இந்த டிரான்ஸ்ஜெண்டர், லெஸ்பியன், கே, பிசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றாங்க, எல்ஜிபிடி பீப்பிள், அவங்களுக்கு எல்லாம் வந்து உரிமை இருக்கு. அப்ப அவருக்கு நாங்க பாதுகாப்பு செய்யறதுக்கு யார் செய்வோம்? இது எப்படி அவங்க அண்ணா பிறக்கணும், பொம்பளை தான் பிறக்கணும், அதான் நல்லது. அப்படி இல்லாதவங்க என்ன ஆகுறது? நானே அப்படி பிறந்தனா என்ன ஆகுறது? ஐயா, இந்த லா வந்து நாயல்ல, இது வந்து எதிர்கட்சியில நாங்க இருக்கிற வரைக்கும் பார்லிமெண்ட் உள்ளுக்கும் பார்லிமெண்ட் வெளியும் நாங்க வந்து எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்.
மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரன். அடுத்து விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கில் எதிர்வரும் 2020 டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கூடுதலாக எந்தெந்த விளையாட்டுகள் இடம்பெற உள்ளன என்பது குறித்த செய்திகளும், பின்னர் நடைபெற்று வரும் உலக லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியாவின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்த ஒரு பார்வையும் இடம்பெறுகின்றன. முதலாவதாக ஒலிம்பிக் செய்தி. எதிர்வரும் 2020 டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டாக புதிதாக சேர்க்கப்படும் வாய்ப்புகள் உள்ள விளையாட்டுகளின் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது. அடுத்த கட்ட தேர்வுகள் நடைபெற்ற பிறகு எந்தெந்த விளையாட்டு அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இடம்பெறும் என்பது மேலும் தெளிவாகும். அவ்வகையில் தற்பொழுது 8 விளையாட்டு போட்டிகள் முதல்கட்ட பரிசீலனையில் தேர்வாகியுள்ளன. முதல்கட்ட பரிசீலனையில் பேஸ்பால், சாஃப்ட்பால், பவுலிங், கராத்தே, ரோலர் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங், ஸ்குவாஷ், சர்ஃபிங், ஊஷு ஆகியவை தேர்வாகியுள்ளன. அதேவேளை ஸ்னூக்கர் விளையாட்டு அடுத்த கட்டத்தை எட்டவில்லை. ஸ்னூக்கர் விளையாட்டுக்கு உலகளவில் ரசிகர்கள் இருப்பதால் அந்த விளையாட்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அதன் சர்வதேச சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஸ்னூக்கர் போலவே ஏர் ஸ்போர்ட்ஸ், அமெரிக்கன் ஃபுட்பால், சதுரங்கம், போலோ, சுமோ, நீருக்கு அடியில் இடம்பெறும் விளையாட்டுப் போட்டிகள் உட்பட 18 விளையாட்டுகள் அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெறவில்லை. தற்பொழுது இரண்டாம் நிலை பரிசீலனைக்கு தேர்வாகியுள்ள 8 விளையாட்டுகளும் எதிர்வரும் ஜூலை மாதம் 22 தேதிக்கு முன்னர் கூடுதல் தகவல்களை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு அளிக்க வேண்டும். அடுத்ததாக ஹாக்கி செய்தி. தற்பொழுது பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியாவின் செயல்பாடு இதுவரை எப்படி இருந்துள்ளது என்று இந்திய அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்சியாளருமான வாசுதேவன் பாஸ்கரன் அவர்களை கேட்டேன்.
அதாவது இப்போ இந்தியன் டீம் வந்து ஒலிம்பிக்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க நம்பர் ஒன்னு. அதுக்கு உள்ள ப்ரிப்பரேஷன் வந்து இந்த வேர்ல்ட் லீக் வந்து மற்ற டீம் தான் குவாலிஃபை ஆகணும். ஸோ ஃபார் ஜெர்மனி, ஹாலாண்ட் அண்ட் அர்ஜென்டினா வந்து அதுக்கு முன்னே ஆடி 3 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் 4 டீம் குவாலிஃபை ஆச்சு ஹாக்கி ஒலிம்பிக்ஸ்ல. நவ் இந்தியா பிரான்ஸ் மேட்ச் பெல்ஜியத்தில் ஆடுறது வந்து முதல் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு முக்கியமான, ஏன்னா ரொம்ப நாள் பொறுத்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுறாங்க இந்தியா. ஸோ டோர்னமெண்ட் ஆடும் போது யூரோப் பிரான்ஸும் நல்ல டீம் தான். ஸோ 3-2 வின் பண்ண வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்தியாவுக்கு. ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பிளேயருக்குலாம். பிளஸ் வந்து புது கோச்சோட ஆடுறாங்க டோர்னமெண்ட்ல. அதுக்கு முன்னே டெரிவால்ஸ் மாதிரி இப்ப இருக்க வந்து பீட்டர் வேன் வந்து நெதர்லாண்ட்ஸ் கோச். அதால வந்து சில மாற்றங்கள், சில திருத்தங்கள்லாம் இருக்கு டீம்ல. பட் அதையும் தவிர நம்ம முதல் மேட்ச் நேற்று வந்து வின் பண்ணது. அதாவது ஸ்கோர் லைன் பார்த்தா 3-2 தான். இப்ப அதெல்லாம் இப்ப யாரும் ஸ்கோர் லைன் பாத்துக்கல. ஃபுட்பால் மாதிரி 3-2 வந்து நேற்று வின் பண்ணது வந்து நம்ம டீமுக்கு வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல் கொடுக்கும், கோச்சிங் கொடுக்கும், பிளேயரும் கொடுக்கும்.
இனி வரக்கூடிய போட்டிகள் வந்து எப்படி இருக்கும், யாருகிட்டே இந்தியாவுக்கு கூடுதலான சவால் இருக்கும் நினைக்கிறீங்க இந்த லீக்ல?
இந்த லீக்ல பார்த்தா எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ஸ் தான். இன்னைக்கு வந்து இந்தியா வந்து போலண்ட் ஆடுறாங்க, மேபி அந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். பட் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆடுறாங்க, கொஞ்சம் ஈக்குவல் மேட்சா இருக்கலாம். அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா மேல ஆடுறாங்க. ஸோ இந்த வகையில பார்த்தா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு அவுட் சைட் இந்தியாவில் வந்து ஆடுறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நியூ பிளேயரை வந்து ட்ரை பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு. ஸோ அந்த ஒரு மெத்தோட வந்து நல்லதான் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்போஷர் வந்து புது பசங்க கிடைக்கும், நிறைய மேட்ச் ஆட வந்து வாய்ப்பு இருக்கு. அதால வந்து இந்த டீம் இந்த டோர்னமெண்டே வந்து என்ன பொறுத்த முறைக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் போது யங்ஸ்டர் அண்ட் ஆல்சோ புது கோச்சுக்கும் வந்து எக்ஸ்போஷர். ஏன்னா வந்து மற்ற டீமையும் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா நல்ல டீம் இருக்குது, பெல்ஜியம் நல்ல டீம் இருக்கு, இங்கிலாந்து இஸ் அ வெரி குட் டீம். ஸோ அது எல்லாமே வந்து நல்ல டீம் இருக்கிறதால இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு குட் பிராக்டிஸ் மேட்ச் கிடைக்கலாம், குட் வார்ம் அப் மேட்ச் கிடைக்கலாம். எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து நல்லதா இருக்கும்.
இப்போ இந்தியாவுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் பிராக்டிஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக்ல வந்து இந்தியா பெறுகின்ற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? ஏற்கனவே ரியோ ஒலிம்பிக்ஸுக்கு இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியில ஆடுற இந்த டோர்னமெண்ட்ல மத்த டீம்ஸ் பார்த்து இந்தியா என்ன கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக்ல?
இல்ல, இந்த மத்த டீம் கத்துக்கிறத விட இந்தியா வந்து இனிமேல் கத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வீக்னஸ் தான் பாக்கணும். ஏன்னா இப்ப வந்து நம்ம போக்கஸ் வந்து மேட்ச் எல்லாம் ஜெயிக்கதான் பாக்கணும். ஏன்னா அது வந்துட்டு லேர்னிங் லெசன் எல்லாம் மறந்துடணும். ஏன்னா எக்ஸாக்டா 1 இயர் தான் இருக்கு டோர்னமெண்ட்டுக்கு, ஒலிம்பிக்ஸ்க்கு. ஸோ இதுக்கு அப்புறம் இன்னொரு டோர்னமெண்ட் நம்ம கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கும் போதே எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். மத்த ஆப்போனன்ட் டீம் எல்லாம் வந்துட்டு என்னென்ன வீக்னஸ், ஏன்னா மத்த டீம் பிளேயர் வந்து புதுசா ட்ரை பண்றாங்க எல்லாருமே. ஏன்னா இன்னொரு புதுசா ஒரு வாய்ப்பு வந்து ஃபுல் டீம் கொண்டு போறது எல்லாருக்குமே வந்து 8-9 மாசம் ஆகும். அதனால இப்ப இருக்கிறது வந்து நம்ம வந்து நம்முடைய வாய்ப்புகளை நல்ல நடவடாத நல்ல டீமை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் ஆடணும், ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் நல்ல பாடி லாங்குவேஜ்ல ஆடணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ் அமைன்னு நினைக்கிறேன்.
ஆனா பெனால்டி கார்னர் விஷயம் இன்னும் நெருடலாவே இருக்கு இந்தியன் டீமுக்கு.
இல்ல பெலனிகால பாத்தீங்கன்னா இப்ப ரகுநாத் கூட்டு போல ருபிந்தர் பால் ஆன ரெண்டு பேர் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இப்ப ரெண்டு புதுசா ட்ரை பண்றாங்க, அது வந்து நமக்கு ட்ரம்ப் கார்டா இருக்கும். ஏன்னா வந்து இந்த கோச் சொல்றாரு, நான் வந்து சில விஷயத்த வந்து வெளியே சொல்ல மாட்டேன். ஸோ அதால பாத்தீங்கன்னா நேற்று வந்து அந்த வகையில பார்த்தா மன்பிரீத் சிங் ஒரு கோல் போட்டாரு ஒரு பெலனிகால்ல. அது வந்து ஒரு வெல்கம் இதுவா இருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து பெலனிகால் நான் போட்டு நான் பார்த்தே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போட்டார், நல்லாவும் போட்டார், கோலும் கிடைச்சது. ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம அதை வந்து சீக்கிரம் வச்சுக்கிறதால கோச் தான் விட்டுருணும்.
இல்ல பெனால்டிக்கான கன்வர்ஷன்ல இந்தியா வந்து ஏன் வந்து ஒரு ஆளுமை செலுத்த முடியாம இருக்காங்க இன்னும்?
இல்ல இப்ப பெனல்டி கார்னரே பாத்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் வந்து நேரம் டைரக்டா கோல் ஆகுறது வந்து எல்லாம் எந்த டீமுமே கிடையாது. ஏன்னா கோல் கீப்பர்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, எல்லாருமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெக்னாலஜி அது இம்ப்ரூவ். ஏன்னா கோல் கீப்பர் அந்த கோல் கீப்பர் எப்படி வந்து பிரண்ட காலம் தடுத்துணும்னு சொல்லி நிறைய கோச்சஸே பாக்குறாங்க. சோ அதால வந்து நம்ம எவ்வளவு ரொம்ப எக்ஸ்டெண்டா போடுற மேட்ச்ல கூட நம்ம வந்து விட்டுடலாம். சோ அது வந்து இப்ப பிரண்ட காலம் வந்து நம்ம வந்து நிறையவே வந்து போக்கஸ் பண்ணா கூட சில கோல் கீப்பர் பிடிச்சிடலாம். சோ அது வந்து நம்ம வந்து பெருசா படித்துக்காத மற்ற லெவல்ல ஃபீல்ட் கோல்ல போடலாம். நல்ல ஃபீல்ட் கோல்ல போட கத்துக்கினாவே நல்லா இருக்கும்.
இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்சியாளருமான வாசுதேவன் பாஸ்கரன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.